الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه تسبح له فيها بالغدو والآصال رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من بنى لله مسجدا بنى الله له مثله في الجنة وقال ايضا احب البلاد الى الله مساجدها وابغض البلاد الى الله اسواقها او كما قال صلى الله عليه وسلم فهل انيتم الله سبحانه وتعالى ورونك يرتاهم صلاتكم سلامم النبي محمد صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் சாபியங்கள் தபாவு சாபியங்கள் முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மீது நொண்டு கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே நமது முன்னோர்களுக்கும் நமக்கும் இடையில் ஒப்பீடு செய்து பார்க்கின்ற பொழுது முன்னைய காலத்தில் வாழ்ந்த நம்முடைய மூதாதையர்கள் அதற்கு முன்னால் வாழ்ந்த அவுலியாக்கள் சாபியங்கள் அதற்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையில் துனியாவுடைய அமைப்பிலே வசதிகள் செல்வங்கள் குறைவாக இருந்தன. ஆனால் மார்க்க விடயத்திலே தீனை பின்பற்றும் விடயத்திலே நம்மை விட மிக உச்சகட்டத்திலே அவர்கள் செயல்பட்டார்கள். பிரச்சனைகள் இல்லாமலே பெரும்பாலும் வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். பிரச்சனைகள் வந்தாலும் உடனுக்குடன் அதற்குரிய தீர்வுகளை பெற்றுக்கொண்டார்கள் தீர்த்துக் கொண்டார்கள். பிரச்சனை வரும் முன்னே அதை தடுத்து நிறுத்தினார்கள். இந்த காலத்தில் துனியாவில் கொடிகட்டி பறக்கிறோம், மார்க்க விடயத்திலே பின்வரிசையில் நிற்கிறோம், சில பிரச்சனைகளின் ஆணி வேறே நாம் தான், குற்றங்களில் தவறுகளில் நாட்டில் 10%, சிறைச்சாலையில் 20%, இரட்டிப்பு 200 மடங்கு, தவறுகளில் குற்றங்களில் 200 மடங்கு, தீனில் மார்க்கத்தில் சிலர்களை தவிர அதிகமானவர்கள் அல்லது அரைவாசி பேர், ஏதோ ஒரு கூட்டம் மைனஸ் ஆகவே இருக்கிறோம், பிளஸ் பாயிண்டே கிடையாது. காரணம் என்ன? படிப்பில்லையா? புத்திஜீவிகள் நமது சமூகத்தில் நிறைந்திருக்கிறார்கள். பொருளாதாரம் இல்லையா? எத்தனையோ துறைகளிலே முன்னணி வகிக்கிறார்கள் நம்முடைய பொருளாதார துறையில் ஈடுபடக்கூடியவர்கள். அதிகாரம் இல்லையா? இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நான் இப்பொழுது பேச இருக்கின்ற விடயங்களை நீங்கள் ஆரம்பம் தொட்டு இறுதி வரைக்கும் நிதானமாக கவனமாக விழித்து கேட்டால், நம்முடைய அடிப்படை பிரச்சனை எங்கே, ஏன் இப்படி பின்தங்கி இருக்கிறோம், ஏன் இப்படி நாளுக்கு நாள் ஒடுக்கப்படுகிறோம், நாளுக்கு நாள் ஏன் அப்படியே சின்ன பின்னமாகிறோம் என்றால், பிரதானமான நாம் கணக்கெடுக்காத, நாம் அதை அந்த அளவு அலட்டிக் கொள்ளாத ஒரு விடயத்தை நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். இது என்னுடைய கருத்து, அதற்குரிய சான்றுகளை நான் முன்வைப்பேன். இது அல்லாத பல காரணங்கள் இருந்தாலும் இது அடிப்படை. அது என்ன தெரியுமா? அது என்ன தெரியுமா? நம்முடைய மஸ்ஜிதுடைய தொடர்பு மிக பலகீனம். மஸ்ஜிதை வாரத்துக்கு ஒருமுறை விசிட் பண்ணுகின்ற இடமாக சிலர் பாவிக்கிறோம். ஜும்மாவுடைய தினத்தில் மேக்சிமம் ஒரு மனத்தியாலம், இதுதான் அவருக்கு மஸ்ஜிதுக்கும் உள்ள கனெக்ஷன். நாளைக்கு சிலருக்கு ஒரு நாளைக்கு ஒரு மனத்தியாலம், ஒவ்வொரு தொழுகைக்கும் 10 நிமிடம் ஒரு மனத்தியாலம், 50 நிமிடம் போய் வருவதற்கு, உதவு செய்வதற்கு, டாய்லெட் வேலைகளுக்கு, பாத்ரூம் வேலைகளுக்கு 10 நிமிடங்கள், ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு என்ன 12 நிமிடம், 60 நிமிடம் ஒரு மனத்தியாலம். இது சிலருடைய தொடர்பு. இதைவிட என்ன கீழ்மட்டத்தில் உள்ளவர்களும் இருக்கிறோம். ஜும்மாவும் இல்லை, பரதான தொழுகையும் இல்லை, ரமலானில் 27ஆம் இரவு தௌபாவுடைய மஜ்லிஸில் ஒரு மனுஷியாளர், அன்றைய நாள் ஒரு தொழுகையும் தராமல் தௌபா குளித்து விட்டு மஸ்ஜிதிலே சஹர் சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு 27ஆம் நோன்புடன் சுபவு தராமல் போகின்ற இன்னும் ஒரு கூட்டம், வருடத்தில் ஒரு மனுஷியாளம். எனக்கு தொழுகைக்கல்ல, தௌபா குளிக்க, நல்ல ஒரு பேர், குளிக்க இன்னும் ஒரு கூட்டம், எந்த தொழுகையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. குடும்பத்தில் ஒருவருடைய நிக்கா மஜ்லிஸ் மஸ்ஜிதில் நடந்தால் அந்த நிக்கா மஜ்லிஸுக்கு ஒரு முக்கா மனுஷியாளம். இதைவிட கீழே இருக்கிறார்கள், சொந்த தாய் தந்தையுடைய ஜனாசாவை தொழாதவர்களும் இருக்கிறார்கள். ஏன்? மஸ்ஜிதுக்குள் வாழ்க்கையில் போகாதவர்கள். இதுவெல்லாம் உண்மை. இன்னும் சொல்லிக் கொண்டு போகலாம், மைனஸை அடுக்க தேவையில்லை, பிளஸை பேசுவோம். குறைகளை விட்டுவிட்டு நிறைகளை பேசுவோம். மஸ்ஜிதுடைய தொடர்பு குறைந்ததுதான் ஜெயிலுடைய மெஜாரிட்டி, சிறைச்சாலையுடைய விகிதாசாரம் கூடுகிறது. மஸ்ஜிதுடைய தொடர்பு குறைந்ததுதான் போதை வஸ்து கூடுகிறது. மஸ்ஜிதுடைய தொடர்பு குறைந்ததுதான் முஸ்லிம்கள் ஆளுக்கினால் பல குற்றங்களில் ஏகப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, நான் பேச இருக்கின்ற தலைப்பில் தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்துடைய மையமாக, சமூகத்தை நெறிப்படுத்துகின்ற இடமாக மஸ்ஜிதை பாவித்தார்கள். மஸ்ஜிதில என்னென்ன பணிகள் செய்தார்கள் என்பதை நான் நேரம் இடம் கொடுக்கின்ற அளவு முக்கியமான விடயங்களை நான் தொட்டு காட்டுவேன். மஸ்ஜிதால் சமூகத்துக்கு என்ன நடக்க வேண்டும் என்ற கேள்வியை விட எதுதான் நடக்காமல் இருக்க முடியும் என்ற கேள்வி பொருத்தம். மஸ்ஜிதால் சமூகத்துக்கு என்ன செய்யலாம் என்ற கேள்வியை விட மஸ்ஜிதால் எதைத்தான் செய்ய முடியாமல் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி. மஸ்ஜிதால் எல்லாமே செய்யலாம். நபியவருடைய மஸ்ஜித் வெறும் தொழுகையா? இல்லை. வெறும் ஜிக்ரா
இல்லை. வெறும் புத்திமதிகளும் பயான்களுமா? இல்லை, அது ஒரு பகுதி. கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய மஸ்ஜித் போன்று ஒவ்வொரு மஸ்ஜிதும் மாறினால் இந்த சிறைச்சாலையிலே பெர்சன்டேஜை மைனஸ் பாயிண்ட்க்கு மாற்றலாம், கிரிமினல்களை குறைக்கலாம், பட்டி வியாபாரத்தை இல்லாமலாக்கலாம், ஏமாற்று வியாபாரத்தை இல்லாமலாக்கலாம், குடும்ப பிரச்சனையை இல்லாமலாக்கலாம், எல்லாவற்றுக்கும். ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள், என்னுடைய பிரச்சனையுடைய அடிப்படை நான் மஸ்ஜிதோடு தொடர்பு இல்லை. யார் யார் எவ்வளவு தூரம் போகிறோமோ அவ்வளவு தூரம் பிரச்சனைகள் அதிகம். மனசை தொட்டு கேளுங்கள், மனசை தொட்டு கேளுங்கள். பயான் கேட்கின்ற பொழுது, பிரசங்கம் கேட்கின்ற பொழுது, கண்ணியமானவர்களே, நாம் எனக்கென்று கேட்டால் திருந்துவோம். இந்த துண்டு இந்த பகுதி இவருக்கு நல்ல குடு, அவருக்கு நல்ல அடி, இன்றைக்கு ஜும்மா பயான் இவருக்கு நல்ல அடி என்று கேட்டு கேட்டுத்தான் நாம் கீழே போகிறோம், மற்றவர்கள் திருந்துகிறார்கள். எனக்கு என்ன புத்திமதி பேசுகின்ற நான், எனக்கு கேட்கின்ற நீங்கள் உங்களுக்கு என்று கேட்டால் ஒரு பிரசங்க தேவையில்லை. ஒரு குர்ஆன் ஆயத் போதும் வலியுள்ளவாக மாற, எனக்கென்று கேட்டால். அப்லோட் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணினால், அப்லோட் எனக்கு மற்றவர்களுக்கு, டவுன்லோட் எனக்கு எனக்கு, பதிவேற்றும் பதிவு இறக்கம். எனவே பயான்களை டவுன்லோட் பண்ணுவோம், வெப்சைட்டில் அல்ல. இங்கு தூங்கிவிட்டு ரெக்கார்ட் நடக்கிறது, வெப்சைட்டிலே வரும். இஷாவுக்கு பின்னால் நிம்மதியாக கேட்கலாம், இங்கு தூங்கலாம். இல்லை, நேரடியாக கேட்பதுதான் தாக்கம். சொல்ல வந்த விடயம் என்ன தெரியுமா? மஸ்ஜித் சமூகத்துக்கு எதைத்தான் செய்யாமல் இருக்க முடியும்? கண்ணியமானவர்களே, இப்பொழுது ஓதிய குர்ஆன் ஆயத், ஃபி புயூத்தி நபி அல்லாஹ் வன்துர்ஃபா வ யுஸ்கர ஃபிஹி ஸ்மு, அல்லாஹ்வுடைய மாளிகைகள் வீடுகள் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ் அதை தேவைக்கேற்றவாறு உயர்த்தி கட்டுவதற்கும், வ யுஸ்கர ஃபிஹி ஸ்மு, அல்லாஹ்வுடைய பெயர் அங்கே பேசப்படுவதற்கும், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய விடயம், குர்ஆனுடைய விடயம் பேசப்படுவதற்கும் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான், அனுமதித்திருக்கிறான். இன்னொரு கருத்து, கட்டளை அதில் காலை மாலை மஸ்ஜித் இத்தனை மணிக்கு திறக்கப்படும், இத்தனை மணிக்கு மூடப்படும் என்ற போர்டே மார்க்க பார்வையில் பிழை. ஆபீஸ் அல்ல, கம்பெனி அல்ல. அந்த இடைப்பட்ட நேரத்தில் யார் வந்தாலும் எடுக்க மாட்டோம் என்று சொல்வது பிழை. உரிய முறைப்படி விபரம் அறிந்து விசாரித்து பாதுகாப்பு கட்டுறுத்தல் இல்லாத வகையிலே அவருடைய ஐடியை, அவருடைய உறுதிப்படுத்தும் ஆவணங்களை எடுத்து, எந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் மாத்திரமல்ல ஒரு மாற்று மத சகோதரனும் தீய நோக்கம் இல்லாமல் மஸ்ஜிதை நாடி வந்தால், அவருடைய சேவையும் அங்கு பூர்த்தியாக்கப்பட்டால் தான் நபியவர்களுடைய மஸ்ஜித் போன்று நம்முடைய மஸ்ஜித். நம்முடைய இஷ்டத்துக்கு டைம் டேபிள் போட்டு, நம்முடைய இஷ்டத்துக்கு என்ன பலாத்காரமாக யாரையும் வெளியே போட முடியாது, யாரையும் உள்ளு கொண்டு வர முடியாது. மஸ்ஜித் என்றால் 24 மணி தியானமும் அது ஃபங்க்ஷன் ஆக வேண்டும், அது செயல்பட வேண்டும். யுஸப்பிஹு ஃபீஹா பில்குதுபி வல்ஆஸால், காலை மாலை என்றால் என்ன, 24 hours நம்முடைய டைம். குர்ஆன் சொல்கிறது அந்த மஸ்ஜிதிலே எப்பொழுதுமே ஒரு கூட்டம் தொழுது கொண்டு, ஒரு கூட்டம் திக்ர் செய்து கொண்டு, ஒரு கூட்டம் இல்மை படித்துக் கொண்டு, ஒரு கூட்டம் ஹதீஸ் குர்ஆன்கள் ஹதீஸ்களை வாசித்துக் கொண்டு, ஒரு கூட்டம் கிதுமத்தில் பணிவிடையில், ஒரு ஏதோ அல்லாஹ்வை துதிக்கின்ற செயற்பாடில் 24 மணி நேரமும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பார்கள். இப்படி இருந்தால் தான் மஸ்ஜித். டைம் டேபிள் போட்டு போர்டை கொலுகி ஆபீஸ் போன்று மூடி திறப்பது அல்ல மஸ்ஜித் என்பதை குர்ஆன் சொல்கிறது. சரி, ரிஜாலுன், அடுத்த ஆயத் வித்தியாசம். சொல்லலாம் ரிஜாலுன், இவர்கள் தான் ஆண்கள். ரிஜால் ரஜுல் என்றால் ஆண், ஆண்கள் இவர்கள் தான். யார் எப்பொழுதுமே மஸ்ஜிதை ஹயாத்தாக்குவார்கள், மஸ்ஜிதோடு தொடர்புடையவர்கள் தான் நாங்கள் ஆம்பிள் என்று சொல்ல தகுதியானவர்கள். ஏன், மார்க்கத்தில் சிறப்பாக இருப்போம். பாடி பில்டிங் ஜிம்முக்கு போபவர் அல்ல, அவர் மஸ்ஜிதோடு தொடர்பாக வேண்டும் ஆணாக மாற என்றால் என்ன, உண்மையான அந்த அந்த தைரியம் உள்ளவர், அந்த ரோசம் உள்ளவர், அந்த ஆண்மை உள்ளவர் என்றால் மாற்று கருத்து அல்ல. உடல் ரீதியான விலையினத்தை இங்கே நான் சொல்லவில்லை. மார்க்கத்துறையில் நாங்கள் தான் ஆண்கள். யார் சொல்வது? அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில், அவர்களுக்கு லா துலீம் திஜாரதுல பை நபிகள் கம்ஸலா பைதாயதகனா குர்ஆன் zikr அல்லாஹ்வுடைய ஞாபகமான விடயங்களை அவர்களுக்கு செய்யாமல் அவர்களுடைய திஜாரா பிசினஸ் தடை அல்ல. ஜும்மாவுடைய அதானை கூட மஸ்ஜிதிலே இருந்து கேட்க முடியாத அளவு நாம் பிஸியாக இருக்கிறோம் என்றால், பிசினஸோ ஜப்போ நம்முடைய தொழிலோ பிஸியாக இருந்தால், ரிஜால் மார்க்கத்துறையில் நாங்கள் ஆண்கள் என்ற கேட்டகரிக்குள் இன்னும் வரவில்லை. ரிஜாலும் அது டிஸ்டர்ப் அல்ல அவர்களுக்கு, அவருடைய வியாபாரம், அவருடைய தொழில், தொழுகை, இபாதத், ஜகாத், இஸ்லாத்துடைய கடமைகளை செய்வதற்கு அவர்களை தடையாக்காது, பிஸியாக்காது. துனியாவிலே மூழ்கி தீனை மறக்க மாட்டார்கள். துனியாவுக்காக தொழுகை, குரானை, திலாவத்தை, ஜகாத்தை, சதக்காவை, தான தர்மத்தை விடமாட்டார்கள். அதில் எப்படி ஈடுபடுவார்கள், இதிலும் அதைவிட பன்மடங்கு சிறப்பாக ஈடுபடுவார்கள். குரான் சொல்கிறது மறுமை நாளை பயப்படுவார்கள், பார்வைகள் எல்லாம் தடுமாறும் குரலும் நாளை அவர்கள் பயப்படுவார்கள், மறுமையுடைய இலட்சியத்தோடு வாழ்வார்கள். இது குரான் ஹதீஸ் இரண்டாவது சொல். இந்த மஸ்ஜித் எப்படி முக்கியம், இந்த மஸ்ஜித் சமூகத்துக்கு எந்த அளவு பங்களிப்பு செய்யும் என்பதை பேச இருக்கிறேன். மஸ்ஜிதுடைய கட்டுமானம் கண்ணியமானவர்களே, அது சம்பந்தமான ஒரு ஹதீஸ். யார் மஸ்ஜித் ஒன்றை கட்டுவாரோ துனியாவில், அது போன்ற இருவர்களில் அதை விட சிறந்த அதே போன்ற ஒரு மாளிகையை, அது போன்ற ஒரு மாளிகையை அல்லாஹ் சுவர்க்கத்தில் அவருக்கு கொடுப்பான். ஹதீஸ் சுவர்க்கத்தில் மாளிகை கிடைக்கின்றாமல் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் மஸ்ஜித். உலகத்தில் இருக்கின்ற எல்லா இடங்களையும் விட சிலவேளை நம்முடைய வீடு 5 கோடி பெறுமதியாக இருக்கலாம், மஸ்ஜித் பெரும் 1 கோடி அல்ல 50 லட்சம் பெறுமதி இடமா இருக்கலாம். நம்முடைய வீடு 10 பேஜஸ் ஆக இருக்கலாம், மஸ்ஜித் 5 பேஜஸ் ஆக இருக்கலாம். 5 பேஜஸ் உடைய அந்த மஸ்ஜித் தான் சிறந்தது. மஸ்ஜிதிலே ஏசி இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய வீட்டில் ஏசி இருக்கலாம், இங்கு வேர்வை வடியலாம், மஸ்ஜித் தான் சிறந்தது. கட்டிடத்தை வைத்து, இடத்தை வைத்து, டைல்ஸை வைத்து, பெயிண்டை வைத்து, கொழுகுகின்ற பல்பை வைத்தல்ல, அங்கு நடக்கின்ற அமலை வைத்து, அதெல்லாம் அவருடைய வீடு என்ற காரணத்தினால் மஸ்ஜித் சிறந்தது. புடிக்காத இடம் பசார். அதிகமான நேரம் எங்கு கழிக்கிறது? இன்று நம்முடைய பசார் ஞாயிற்றுக்கிழமை ஹாஃப் டே ஆகவும் சனிக்கிழமை புல் டே ஆகவும் இருக்கிறது. சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமையும் புல் டே. 7 நாட்களையும் பசாருக்கு கொடுக்கிறோம், 7 நாட்களையும். ஆனால் ஜும்மாவுடைய தினத்தில் ஒரு மனத்தியாகத்தை கொடுக்க நமக்கு மனசில்லை, இடமில்லை, நேரமில்லை என்றால் தனிமையில் உட்கார்ந்து அழ வேண்டும். அல்லாஹ்வை விட்டு தூரமாய் கொண்டு போகிறோம், தூரமாய் கொண்டு போகிறோம். கிடைக்கின்ற விடுமுறையினாலும் பசாரில் என்றால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இடம் நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது, கம்ஃபர்டபிளாக இருக்கிறது, சௌகரியமாக இருக்கிறது. பிடித்த இடத்தில் வளமையை விட ஒரு 5 நிமிடம் தொழுகை லேட்டாகிவிட்டால், ஒரு பிரசங்கம் ஒரு 5 நிமிடம் லேட்டாகிவிட்டால், ஏதோ இடி உள்ள போவது போன்ற, இடி விழுந்தது போன்ற ஒரு ரியாக்ஷன். மஸ்ஜிதில் 5 நிமிடம் லேட்டாகினால் குதிக்கிறோம், பசாரில் 5 மணித்தியாலம் காய்கிறோம். என்ன கண்ணியமான எங்கிருக்கிறோம், எங்கிருக்கிறோம்? எது நமக்கு சுவர்க்கத்துக்கும் கபருக்கும் எது மஸ்ஜிதுக்கும் வரும்? நம்முடைய அமல். ஆனால் தீன் படி, புரிய முறைப்படி, தொழுகைக்கு தடை இல்லாமல் வியாபாரத்தை அமைந்து கொண்டால் அது வேறு விடயம். எல்லாவற்றையும் விட்டு பசாருக்கு நேரம் கொடுக்கும். அல்லாவுக்கு வெறுப்பான இடத்தில் சுகமடைகிறோம், அல்லாவுக்கு விருப்பமான இடத்தில் வெறுப்போடு இருக்கிறோம் என்றால் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டிப்பிடித்தார்கள். கட்டுவதும் போட்டிக்கு போட்டி, கட்டுகின்றவர்களும் கட்ட முன் வருகின்றவர்களும் மஸ்ஜிதை கட்டுவது போட்டிக்கும், எம்முடைய நிர்வாகம் தான் மஸ்ஜிதை கட்டியது என்ற பெயருக்கும், அல்லது அந்த மஸ்ஜித் அப்படி என்றால் நாங்கள் இப்படி, அந்த மஸ்ஜித் மிம்பரை அப்படி செய்தால் நாங்கள் இப்படி, போட்டி போடுகின்ற கட்டுமான பணி செய்வோம் என்றால் கியாமத்து நாளுடைய அடையாளம். எந்தளவு கட்டுகின்ற பணியில் மும்முரமாக ஈடுபடுகின்றோமோ மஸ்ஜிதிலே அமல்களை உருவாக்குகின்ற பணியில் அதை விட மும்முரமாக ஈடுபடாத வரை அது அது அல்லாஹ்விடம் வரவேற்கத்தக்க அமல் அல்ல. மஸ்ஜிதுக்கு கண்ணியமானவர்களே, இப்பொழுது நான் பிரதானமான விடயத்தை சொல்ல வருகிறேன். மதீனாவுக்கு வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கென்று வீடு இல்லை, தங்கியது யாருடைய வீட்டில்? ஹிஜ்ரத் வந்த நபி அவர்கள் தங்கியது யாருடைய வீட்டில்? சொந்த வீடா? மதீனாவுக்கு போகிறேன், போக இருக்கிறேன், எத்தனையோ நாட்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டது, எனி டைம் ரெடியாக இருந்தார்கள். ஆனால் எனக்கு ஒரு வீட்டை கட்டுங்கள், எனக்கு ஒரு தங்குபடுத்தி அமைத்து தாருங்கள் சொல்லி இருந்தால் சஹாபாக்கள் கட்டி இருப்பார்கள். மதீனாவில் எனக்கென்றொரு வீடு வர முன்னால் அல்லாஹ்வுடைய மாளிகை முதலிடம், அல்லாஹ்வுடைய மாளிகை முதலிடம். என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள், என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள், என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள். யார் சொல்லலாம்? எல்லோரும் சஹாபாக்கள் போட்டி. கண்ணியமானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய வீட்டையும் தன்னுடைய முடிவாக சொல்லவில்லை. சொன்னார்கள், நான் ஏறி இருக்கின்ற இந்த ஒட்டகம் இது ஏவப்பட்டுள்ளது, இதுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், யாருடைய வீட்டில் தங்க வேண்டுமோ அங்கு அது நிற்கும், அந்த வீட்டை நோக்கி செல்லும், நான் அந்த வீட்டில் தங்குவேன். அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை நோக்கி அந்த பிராணி சென்றது, அந்த இடத்தில் அப்படி அமர்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கினார்கள், அபு அய்யூப் அன்சாரியுடைய வீட்டில் தங்கினார்கள். மதீனாவுக்கு வந்த நபியவர்களுக்கு சொந்த வீடு இல்லை, முதலாவது செய்ய ஆரம்பித்த கடமை மஸ்ஜிதை கட்டுவது. ஏன் தெரியுமா? எனக்கு வீடு அமைவதை விட அல்லாஹ்வுடைய ஒரு வீடு அமைவது மிக முக்கியம். கட்டுமான பணியில் நபியவர்கள் ஈடுபட்டார்கள், கட்டளை தளபதியாக இருக்கவில்லை, செயல் ரீதியான களத்தில் இறங்கி வேலை செய்கின்ற தலைவராக இருந்தார்கள். கட்டுமான பணியில் எந்த அளவு முக்கியம், நானும் சேர்ந்து வேலை செய்வேன். தூக்கினார்கள், சுமந்தார்கள், சிமந்து கலவைகள் எடுத்துக் கொடுத்தார்கள், கட்டுகின்ற தளபாடங்களை தூக்கி கொடுப்பதற்கு உதவி செய்தார்கள். கன்னிமானவர்களே, மஸ்ஜிதை கட்டுவது எந்த அளவு முக்கியமாக கருதினார்கள், நானும் பங்கெடுப்பேன், நானும் கட்டுமான பணியிலே செய்வேன். கன்னிமானவர்களே, செய்யாமல் இல்லை, செய்து கொண்டும் இருக்கலாம். சிலர்கள் அதை கட்டுகின்றபடி கட்டட்டும், ஓபனிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்து கொள்ளலாம் என்றது இருக்கலாம். இல்லை, நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன், உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமல், உங்களுடைய மனசு ஏற்றுக்கொள்ளும், உங்களுடைய சிந்தனை புத்தி ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் உள் மனசு இருக்கிறதே போய் சொல்லலாம். என்னுடைய கருத்து, அடிப்படை கட்டுமான பணி துறை சார்ந்தவர்கள், படித்தவர்கள், தெரிந்தவர்கள், அந்த துறையில் அனுபவம் உள்ளவர்கள் செய்ய வேண்டும். இப்ப நம்முடைய மஸ்ஜிதும் கட்டுமான பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய கருத்து, நான் யாரும் சொல்லி பேசவில்லை, என்னுடைய கருத்து, இதுவரைக்கும் நடந்த வேலையிலே ஒரு கல்லை தூக்கி பக்கத்தில் போட்டிருக்கிறேன். உடைக்கின்ற இடத்தில் பாஸ் சேவை இல்லை, கூலி கொடுத்து ஏன் வீணாக்கிறீர்கள், நான் உடைத்து தருகிறேன் என்று ஒரு ஐந்து பேர் வந்து முன்வாங்கி அந்த பணியில் ஈடுபட்டோமா? ஓய்வு நேரத்தில் நபியவர்களே தன்னுடைய கையால் வேலை செய்தார்கள் என்றால் நமக்கு என்ன பிசி, நமக்கு என்ன தலக்கணம், நமக்கு என்ன அகங்காரம்? சிந்திப்போம். நான் அழிப்பா ஓதியதும் இந்த மஸ்ஜிதில், நான் சொல்லுவதும் இந்த மஸ்ஜிதில், எனக்கு எத்தனையோ பணிவிடைகள் செய்வது இந்த மஸ்ஜித், என்னுடைய ஜனாசாவும் நான் அல்லாஹ்விலே மௌத்தாகினால் தொழுவிக்கப்பட போவது இந்த மஸ்ஜிதில், இந்த மஸ்ஜிதுக்கு என்னால் என்ன நடந்திருக்கிறது? என்னுடைய பணத்தில் ஒரு கையில் இருக்கிறதா? என்னுடைய கணக்கில் ஒரு பேன் இருக்கிறதா? என்னுடைய கணக்கில் ஒரு பல்ப் இருக்கிறதா? என்னுடைய கணக்கில் ஒரு பாய் இருக்கிறதா? என்னுடைய கணக்கில் ஒரு 4 லிட்டர் பெயின் பக்கெட் வாங்கி கொடுத்திருக்கிறதா? என்னுடைய கணக்கில் ஒரு மாத கரண்ட் பில்லை கட்டியிருக்கிறேனா? என்னுடைய கணக்கில் ஓட்ட பில்லை கட்டியிருக்கிறேனா? என்னுடைய கணக்கில் ஒரு என்ன இதை இது இது என்று சொல்லி ஏதாவது ஒரு செலவு செய்திருக்கிறேன் என்று மனசில் கை வைப்போம், சிந்திப்போம், செய்வோம். நிர்வாகத்துடைய பொறுப்பு மாத்திரம் அல்ல, அவர்கள் தலைமை தாங்குவார்கள். என்னை நிர்வாகத்துக்குள் வாங்காவிட்டாலும் நான் செய்வேன். இதுதான் இஹ்லாஸ், இதுதான் இஹ்லாஸ். என்னை பொறுப்பு தந்தால், தலைவராக்கினால், செயலாளராக்கினால், பிரசுரராக்கினால், மெம்பராக்கினால் தான் மஸ்ஜிதுக்கு செலவழிப்பேன், இல்லாவிட்டால் ஊர் உலகத்துக்கு செலவழிப்பேன், என்னுடைய மஹல்லாவுக்கு செலவழிக்க மாட்டேன் என்ற பாணியில் வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். திருந்த வேண்டும். இதுவும் என்னுடைய சொந்த கருத்து. கருத்து உண்மை மனசு ஏற்றுக்கொள்ளும். சில வேளை நம்முடைய புத்தியும் நம்முடைய அந்த மாற்று கருத்தும் மறுக்கலாம். உண்மை இதுதான், மன்னிக்க வேண்டும். நபி அவர்கள் கல் தூக்கி கட்டினார்கள். நான் என்னுடைய மஹல்லாவிலே ஒரு வேலைக்கு உதவி செய்யாவிட்டால் நபி அவர்களுக்கு எனக்கு எவ்வளவு தூரம் சொல்லதாலே சொல்லும். முதலாவது, எனக்கு வீடு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய மாளிகையை கட்டுவேன். கவிஞர் கவி போன்ற ஒரு சஹாபி படிக்கிறார், என்ன வார்த்தை தெரியுமா, கொஞ்சம் வேலை செய்து டயர்டாகி களைப்பாகி சகாபாக்கள் கொஞ்சம் ஓய்வெடுக்கும் பொழுது நபி அவர்களை பார்க்கிறார்கள், நபி அவர்கள் வேலை செய்கிறார்கள். புட்டுவதற்கு மேலே உட்கார்ந்து கொண்டு காலுக்கு மேலே காலை போட்டுக்கொண்டு அதை எடு இதை பிடி அதை கொடு இதை கொடு என்று கட்டளை தளபதி அல்ல தலைமைத்துவம், இறங்க வேண்டும் ஃபீல்டுக்கு, இதுதான் தலைமைத்துவம். செய்தார்கள் நபி அவர்கள். எந்த நபி? எச்சிட்டும் பின்னால் கீழே விழாத நபி அவர்கள், புது செய்த தண்ணீர் கீழே சிந்தாத நபி அவர்கள், கபிரில் இருந்து முதலாவது எழும்புகின்ற நபி அவர்கள், சுவர்க்கத்து கதவை முதலாவது தட்டுகின்ற நபி அவர்கள். எல்லோரும் வெயிலுக்கு புடவைகளையும் குடை போன்றவைகளையும் பிடிக்கும் பொழுது மேகம் நிழல் கொடுத்த நபி அவர்கள், லிவாவுல் அம்த் என்ற புகழ் கொடியை தன்னுடைய கையில் சுமந்து முழு மனித சமுதாயத்திற்கும் நபிமார்களுக்கும் தலைமை தாங்கி செல்கின்ற நபி அவர்கள் மஸ்ஜித் கட்டுமான பணியிலே பங்கெடுத்தார்கள், வேலை செய்தார்கள். என்ன செய்தோம்? சிந்திப்போம். நபி அவர்கள் வேலை செய்யும் பொழுது நாங்கள் உட்கார்ந்து இருப்பதா? அந்த கவியுடைய கருத்து. நபி அவர்களே வேலை செய்கின்ற பொழுது நாங்கள் உட்கார்ந்து இருப்பதா? அப்படி இருந்தால் நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்க நபி அவர்கள் வேலை செய்தால், நபி அவர்களே வேலை செய்யும் பொழுது நாங்கள் ஐசடித்தால் என்றால் அந்த ஐஸ் அல்ல, வேலை செய்யாமல் ஐசடிப்பது. லதாக்க மின்னலாமல் முதல்லும் மிக கேவலமான மிக படுமோசமான வேலை நாங்கள் செய்வது, மஸ்ஜிதுடைய கட்டுமான பணியில் பங்கெடுக்காமல் இருப்பது மிக கேவலமான மோசமான வேலை. சஹாபா சொல்கிறார்கள். சரி, இப்பொழுது மஸ்ஜிதில் என்ன நாமல் நடந்த தொழுகை சொல்ல தேவையில்லை, ஜிகிர் சொல்ல தேவையில்லை, குர்ஆன் திலாவத் சொல்ல தேவையில்லை, எந்த நேரம் அமளி பார்த்து சொல்ல தேவையில்லை, இபாதத்துடைய பகுதி அது நடக்கும் நடக்கத்தான் வேண்டும் சொல்ல தேவையில்லை. ஏனைய விடயங்களை நான் சொல்கிறேன் கண்ணியமானவர்களே. மஸ்ஜிதிலே சமூகத்துக்கு என்ன நடக்க வேண்டும்? வெறும் ஐந்து நேர தொழுகையும் என்ன ஜும்மாவுடைய விஷயமும் ரமதானிலே 30 நாளைக்கு யாரு கஞ்சி கொடுப்பது, இறைச்சி கஞ்சிக்கு பிளவு பால் கஞ்சிக்கு பிளவு என்று லிஸ்ட் போட்டு அதை போடுவதற்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு வினாடியும் ஒரு முஸ்லிமுக்கு என்ன தேவை ஏற்பட்டாலும் மஸ்ஜிதில் அது கோத்து செய்யப்படுகின்ற நிலைமையில் இருக்க வேண்டும். பசியாளிகள் ஓடி வந்தது எங்கே? பசி உள்ளவர்கள் ஓடி வந்தது மஸ்ஜிதுக்கு. ஏன்? மஸ்ஜிதில் நம்முடைய பசிக்கேதாவது இருக்கும், பசிக்கேதாவது இருக்கும். ஆச்சரியமான சம்பவம், உமரலியெல்லாம் ஓடி வருகிறார்கள், பகல் நேரம் சாப்பாடு இல்லை, பசி மஸ்ஜிதுக்கு. ஒருவர் வருகிறார், ஒரு தெரிஞ்ச மோந்தி கிட்டே வந்தார், தெரிஞ்சவர் கூட இருந்தவர் யார்? அபுபக்கர். என்ன உமர் இந்த நேரத்தில்? அது ஓய்வு நேரம் இல்லை, பசி. அபுபக்கர் நீங்கள் இந்த நேரத்தில் பசி? இரண்டு பேரும் இருக்கிறார்கள் மஸ்ஜிதில். மூன்றாவது ஒரு மனிதர் வருகிறார், ஒரு நபர் வருகிறார் கிட்டே வந்தால் நபி அவர்கள் யார் சொல்லா வந்து கேட்டார்கள், அபுபக்கர் உமர் என்ன இந்த நேரத்தில் மஸ்ஜிதில்? அசல பசி. நீங்கள் இந்த நேரத்தில் வீட்டில் இருக்க வேண்டிய நேரம், வீட்டுக்கு கொடுத்த நேரம் பசி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசிக்கு வந்த இடம் எங்கே? ஏன் தெரியுமா? ஈட்டம் மரத்திலே ஈட்டங்குலை பறித்தால் அறுவடை செய்தால் முதலாவது குலை மஸ்ஜிதுக்கு, மஸ்ஜிதுக்கு. எவ்வளவு அழகான முன்மாதிரி! எந்த பழத்தை முதலாவது பறித்தாலும் அந்த பழம் அந்த உணவு வர மஸ்ஜிதுக்கு. எந்த நேரமும் ரொட்டி, எந்த நேரமும் சீஸ், எந்த நேரமும் தேர், எந்த நேரமும் ஒரு பசியாளிக்குரிய உணவு மஸ்ஜிதில் இருந்தது. கண்ணியமானவர்களே, நோன்பில் மாத்திரம் அல்ல இஃப்தார் செய்வது, இஃப்தார் கொடுப்பது, எந்த நேரத்திலும் ஏழைகள் எளியவர்களுக்கு பசியுடைய தேவை கூட மஸ்ஜிதினூடாக நிறைவேறியது. அபூஹுரைராவுடைய சகோதரருக்கு வயிற்று வலி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் போதும், வயிற்று வலி மருந்து தேவை, ஓடி வந்தது எங்கு? மஸ்ஜிதுக்கு. இந்த வயிற்று வலிக்குரிய ஏதாவது மருந்து மஸ்ஜிதில் இருக்கும், நபியவர்களை சந்தித்தார்கள், வயிற்று வழி அறுத்ததா, கடும் வயிற்று வழி, தேனை கொடுங்கள், தேனை கொடுத்தார்கள், இரண்டு மூன்று தடவை கொடுத்தார்கள். அவருடைய சகோதரருடைய யக்கைகளே உறுதி, மன நம்பிக்கையிலே கோளாறு, சுகமாகவில்லை. சொன்னது உண்மை, தேனிலே ஷிஃபா இருக்கிறது, நிவாரணம் இருக்கிறது. உங்களுடைய சகோதரருடைய வயிறு அதை பொய்ப்பிக்கிறது, அது அவருடைய நம்பிக்கை கோளாறு, அவருடைய வயிறு அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நோயாளிக்கு மருந்து தேடி ஓடி வந்ததும் மசிதுக்கு இரண்டு பேருக்கிடையில பிரச்சினை. எனவே என்ன சொல்ல வருகிறது தெரியுமா, மஸ்ஜிதுடைய பணி சாதாரணமானதல்ல. அப்படியான ஒரு மஸ்ஜித் தான் நம்முடைய ஊருக்கு தேவை. அப்படியான எல்லா தேவைகளையும் முன்னடக்கி ஒரு மஸ்ஜிதை நாம் உருவாக்க வேண்டும். பசி நோய் சொல்லிவிட்டேன். என்னுடைய ஒரு பணிவான கருத்து, கேட்டால் 99% அல்லது 95% மஸ்ஜிதுகள் இந்த கேள்விக்கு பதில் பிழை. என்ன தெரியுமா, சொல்லுகிறோம் எல்லாம் இருக்கிறது, டாய்லெட் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எந்த மஸ்ஜிதில் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், முதலுதவி பெட்டி இருக்கிறது? ஆகமாக்கப்பட்ட சுண்ணத்தான மருந்துகளை மாத்திரம் வைத்தாவது ஒரு தேன் போல், ஒரு கருங்கீரம். இஸ்லாத்திலே கூறப்பட்ட நபியவர்கள் காட்டி தந்த மருந்து வகைகள். எந்த மஸ்ஜிதிலே ஒரு முதலுதவி பெட்டி இருக்கிறது? பஸ்ஸில் இருக்கிறது, விமானத்தில் இருக்கிறது, என்ன ஆபீஸில் இருக்கிறது, கம்பெனியில் இருக்கிறது, வீட்டில் இருக்கிறது. மஸ்ஜிதிலே ஒரு முதலுதவி பெட்டி. வருகிறார் ஒருவர், படியிலே வலிக்கு விழுந்து விட்டார், தலை உடைந்து ரத்தம் போகிறது, எல்லா டிஸ்பென்சரிகளும் மூடி, எங்கு போவார், எங்கு பெண்டேஜ், எங்கு மருந்து? மஸ்ஜிதிலே வலிக்கு விழுந்து தலை உடைகின்றவருக்கு கட்டுவதற்கு பெண்டேஜ இல்லாத மஸ்ஜிதாக நம்முடைய மஸ்ஜித் இருந்து கொண்டு எப்படி சமூக சேவை என்று பெயர் போடலாம்? 95% மேற்பட்ட மஸ்ஜிதுகள் இந்த துறையில் செயலா இல்லையா? ஆகமாக்கப்பட்ட மருந்துகள் எங்கிருக்கிறோம்? கண்ணியமானவர்களே, வந்தார் ஒருவர் மஸ்ஜிதுக்கு, வயிற்று வழியால் துடிக்கிறார், டாக்டரிடம் கொண்டு போங்கள். இல்லை, டாக்டரிடம் கொண்டு போகும் என கொடுப்பதற்கு இங்கே ஒரு தேன் போத்தல், எங்கே ஒரு கருங்கீர டப்பா, எங்கே இஸ்லாமிய மருந்துகள்? வைத்திய சேவை. என்னுடைய கருத்து, சிந்தனை இடங்கள் வசதி உள்ளவர்கள் மஸ்ஜிதுடைய கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் ஒரு டிஸ்பென்சரி இயங்க வேண்டும். ஸ்ரீமாரி மெடிசின், மருந்துடைய செலவு ஊருடைய பொறுப்பு, ஊருடைய பணக்காரருடைய பொறுப்பு, தனவந்தருடைய பொறுப்பு. லட்சக்கணக்கில் பாவங்களை கள்ளி கொட்டுகிறோம், ஹராமான செயல்களை கள்ளி கொடுக்கிறோம். எது எது என்று சொல்ல தேவையில்லை, சொல்ல முடியும். தவிந்து கொள்கிறேன் நாகரிகமாக. ஒரு டிஸ்பென்சரி அதற்கும் ஒரு இடத்தை வைத்து கட்ட வேண்டும். நோயாளிகளுக்கு நோய் ஒரு சிக் ரூம், ஒரு நோயாளி ரூமாக இருக்க வேண்டும். சாதிகுழு மோகாதிரல் இல்லாதவர்கள் காயப்பட்ட பொழுது, இன்ஜர்ட் ஆகிய பொழுது மஸ்ஜிதிலே நபியவர்கள் ரூம் அடித்துக் கொடுத்தார்கள். ஒரு நோயாளி தங்கும் இடம், நோயாளியை கவனிக்கின்ற வார்டு மஸ்ஜிதில் இருந்தது. இவ்வளவு பணம் படைத்த காலத்தில் நம்மால் செய்யாத, நாம் செய்யாதவைகளை சாதாரணமான சிறிய இடத்தில் நடந்த அந்த மஸ்ஜிதில் நபியவர்கள் நோயாளிக்கு ஒரு ரூம் அடித்துக் கொடுத்தார்கள். பிரச்சினை சுப்ரீம் கோர்ட் அங்கு, அது நாட்டு சட்டத்தில் இயங்கும். நமது இஸ்லாமிய பிரச்சனை எழுதுகின்ற காவி நீதிமன்றம் மஸ்ஜிதில் இயங்க வேண்டும். பிரச்சனைகள் இங்கு தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தான் மற்றவர்களிடம் போக வேண்டும். உடனே காவல்துறைக்கல்ல, உடனே மாற்று மதத்தவர்களுக்கல்ல, நம்முடைய சமூகத்துடைய பிரச்சனைகள் 4 சுவர்களுக்குள் அந்த நாற்றம் வெளியாகாமல், அந்த நாற்றத்தை நாமே கிள்ளி எறிந்து அதை மனமாக்கி நறுமணமாக்கி சுத்தப்படுத்தி அனுப்புகின்ற ஒரு நீதிமன்றம் போன்ற ஒரு இடம் மஸ்ஜிதிலே நடக்க வேண்டும். பிரச்சனை ஓடி வருகிறார்கள் எங்கு? ரெண்டு பேருக்கு பிரச்சனை எங்கு? மஸ்ஜித், மஸ்ஜித் வீடு, நபியருடைய வாக்குவாதம் நடக்கிறது, ஆர்கியூமெண்ட் போகிறது, என்ன ஓடி வந்த பிரச்சனை? ஏதோ பிரச்சனை காணி பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பேசுங்கள். யார் நீதிபதி? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பிரச்சனை? பொருத்தனை இப்படி இப்படி இப்படி, இவர் இவர் இப்படி பிரச்சனை முறையிட்டார். பிரச்சனை முடிவு நபி சொன்னார்கள், எங்களில் ஒருவர் மற்றவர்களை விட எவிடன்ஸுகளை, ஆதாரங்களை, அத்தாட்சிகளை சிறப்பாக காட்டலாம். சில வேளை சத்தியவாதி தூக்கலாம், அசத்தியவாதி ஆதாரங்களை காட்டி வெல்லலாம். கேட்டிலே செய்கின்ற டாக்குமெண்ட்களையும் டீடுகளையும் அதனுடைய குரூப்புகளையும் வைத்து நீங்கள் வெல்லலாம். நான் தீர்ப்பளித்தாலும் நான் உரியவருக்கு உரிய தீர்ப்பை அளிக்காமல் நான் அளித்த தீர்ப்பு ஒருவருடைய சொத்து இன்னும் ஒருவருக்கு நான் வெளிரங்கத்தை பார்த்து எவிடன்ஸை பார்த்து ஆதாரத்தை பார்த்து முடிவெடுத்தாலும் அவர் எடுத்துக்கொண்டு போவது நரகத்துண்டு. எங்கு நடந்த இந்த கோர்ட், எங்கு நடந்த இந்த வழக்கு? அல்லாஹ்வுடைய மாளிகை மஸ்ஜிதிலே. எனவே மக்களுடைய பிரச்சினை தீர்க்கின்ற இடம் மஸ்ஜித். சொல்லிக்கொண்டே போகலாம். குடும்ப பிரச்சினை, மனைவியோடு மனஸ்தாபம், குடும்பத்தில் ஏதாவது தகராறு, ஓடியது பாருக்கல்ல, கிளப்புக்கல்ல, ஃபைவ் ஸ்டாருக்கல்ல, செவன் ஸ்டாருக்கல்ல, அதை டிக்கெட்டை போட்டு துபாய்க்கல்ல, சிங்கப்பூருக்கல்ல, வசதிக்கு ஏற்றவாறு ஓடுகிறோம். மனைவியோடு பிரச்சனை, வசதி உள்ள சிங்கப்பூருக்கே ஓடுகிறார், துபாய்க்கு ஓடுகிறார், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக இருக்க. இல்லை, ரிலாக்ஸ் தேடி ஓட வர வேண்டிய இடம் மஸ்ஜித். பிளைட் ஏற தேவையில்லை, ஏர்போர்ட்டுக்கு போக தேவையில்லை, ஐந்து நிமிடம் நடந்தால் மஸ்ஜித், பத்து நிமிடம் நடந்தால் மஸ்ஜித். நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய டென்ஷன்களை, நம்முடைய கவலைகளை, துக்கங்களை போக்குகின்ற ஒரு ரிலாக்ஸேஷன், மனார்ந்து அடைகின்ற, நிம்மதி அடைகின்ற, சுகம் அடைகின்ற, கம்ஃபர்ட் அடைகின்ற இடம் மஸ்ஜித். இதை விட்டுவிட்டு டிக்கெட் போட்டு துபாய் கோடி ஒரு கிழமை இருந்துவிட்டு ரிலாக்ஸ் அடைந்து இன்னும் அந்த குச்சோடு வந்து இறங்குகின்ற காலம். அது எங்கிருக்கின்ற ஹோட்டல்களிலே தங்குகின்ற உறவினர்கள், மனைவியோடு பிரச்சனை, ஃபைவ் ஸ்டாரிலே தான் அவருக்கு நிம்மதி. இல்லை, மஸ்ஜித். ஓடி வந்தார் யார் தெரியுமா? சுவர்க்கத்து பெண்களின் தலைவியுடைய கணவர் பாத்திமா அலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் அலியல்லாஹு நபியோட வீட்டுக்கு வந்தார்கள். எங்கே மருமகன் அலி? எங்கே அப்பாவுடைய மகன்? எங்கே என்னோட சின்ன எனக்கும் அவருக்கு பிரச்சனை. போய்விட்டார், கொஞ்சம் மனஸ்தாபம். தேடி வந்தார்கள், எங்கே? குடும்ப பிரச்சனை உள்ளவர் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கும் முறையிடுவதற்கும் அதை இல்லாமலாக்குவதற்கும் ஓடி வந்தது எங்கே? மஸ்ஜிதுக்கு ஓடி வந்தார்கள். மண்ணிலே படுத்திருந்தார்கள், யாபாசுரா, மண்ணில் படுப்பவரை எலும்புங்கள், கொண்டு போய் மகளோடு ஒற்றுமையாக்கி வைத்தார்கள். எனவே குடும்ப பிரச்சனையும் தீர்க்கப்படுகின்ற இடமாக மஸ்ஜித் மாற வேண்டும். இன்னும் ஒரு ஆச்சரியமான நிகழ்வை சொல்லி முடிக்க அடைக்கிறேன். பிரதானமான பல விடயங்கள் இருக்கின்றன கண்ணியமானவர்களே. இப்படிப்பட்ட ஒரு மஸ்ஜித் ஒவ்வொரு ஊரிலும் தூர நோக்கோடு கட்டப்பட வேண்டும். உடைத்துடைத்து கட்டுகின்ற அமைப்பில் இல்ல, தூர நோக்கோடு. கியாமத்த நாள் வரை என்னுடைய மஸ்ஜிதை நான் இலக்காக கொண்டு கட்டுகிறேன் என்ற ஒரு ஒரு வைராக்கியம் எடுக்க வேண்டும். இறுதியாக முக்கியமான விடயங்களை சொன்னேன். பிரதான சமூக பிரச்சனை, கல்வி சேவை மத்தியில் சொல்ல தேவையில்லை. மத்தியுடைய கண்காணிப்பில் இலவச மதரசா, ஏழைமான வசதி உள்ளவர்களிடம் அறவிடலாம் இலவச மதரசா. என்ன, எத்தனையோ பெரிய கலாபீடங்கள், இன்று பெரிய யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருக்கிற ஜாமியாத்துல் அஸ்ஹர், ஜாமியாத்துல் அஸ்ஹர், அஸ்ஹர் யூனிவர்சிட்டி முழு உலகத்துக்கும் சேவை செய்கிறது. முழு உலகத்துக்கும், முழு உலகத்துக்கும் தன்னுடைய போதகர்களை அனுப்புகிறது. நமது நாட்டுக்கும் வந்தார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கலாபீடத்தை கட்டவர்கள் கண்ணியமான ஆரம்ப பேர் தெரியுமா? ஜாமியாத்துல் அஸ்ஹர் அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். அதனுடைய ஆரம்ப பேர் தெரியுமா? ஜாமியுல் அஸ்ஹர் அல் அஸ்ஹர் ஜுமா மஸ்ஜித். ஜாமியத்துல் அஸ்ஹர் என்ற பல்கலைக்கழகத்துடைய அடிப்படை எது தெரியுமா? அல் அஸ்ஹர் ஜுமா மஸ்ஜித். ஈஜிப்துக்கு போனவர்கள் பார்த்திருப்பீர்கள், கண்ணியமான மஸ்ஜிதில் ஆரம்பித்தது என்று பல்கலைக்கழகம். எனவே மஸ்ஜித் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை, கல்வி சேவை பெறுவதற்கும் மஸ்ஜித். என்னுடைய கருத்து, இஸ்லாமிய முறைகளை பேணி, இஸ்லாமிய விழுமியங்களை பேணி, ஆண் பெண் கலவன் இல்லாமல், உரிய நேரங்கள் அல்லது பெண்களை சம்பந்தப்படுத்தாமல், ஆண்களுக்காவது நிம்மதியாக எத்தனை வீடுகளிலே படிப்பதற்கு இடமில்லை, ஓல்வதற்கு இடமில்லை, வாசிப்பதற்கு இடமில்லை, மஸ்ஜிதில் ஒரு இடம் ஒதுக்கி கொடுக்க வேண்டும். ஒரு மேற்பார்வையிலே ஒழுக்கங்களை தேடி சட்டங்களை போட்டு எந்த விதமான அனாச்சாரம் நடக்காமல் மாணவர்கள் வந்து தன்னுடைய பாடங்களை படிப்பதற்கு ஓல்வதற்கு மஸ்ஜிதில் ஒரு இடம் ஒதுக்கி கொடுக்கப்பட வேண்டும். இருந்த நபியுடைய மஸ்ஜிதிலே நிரந்தரமான தங்குமிட வசதிகள் மதரசாவுகளுக்கு சேவை படமானது விரிந்தது. இத மஸ்ஜித் கல்வி சேவை நடந்தது. பொதுநிதி பைத்துல் மால், ஏழைகள், அனாதைகள், விதவைகளுடைய கண்காணிப்பு மையம், பைத்துல் ஜக்கா, பைத்துல் மால் மஸ்ஜித் நடக்க வேண்டும். அது அது ஏராளமாக நடக்கிறது, இன்னும் முன்னேற வேண்டும். எந்த அளவு நபியவருடைய மஸ்ஜித் பொறுப்பு வாய்ந்தது என்றால், இறுதியான விடயம், ஸ்போர்ட் மீட், விளையாட்டு போட்டி, அதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்று நாம் விடுவோம்? இல்லை, ஊரில் நடக்கின்ற விளையாட்டு போட்டி கூட நபியவர்களுடைய மஸ்ஜிதுடைய கண்காணிப்பில் நடந்தது. மஸ்ஜிதுடைய முற்றத்திலே விளையாட்டு போட்டி, யார் நபியவர்கள் விளையாட்டை ஏற்பாடு செய்தார்கள், நபியவர்கள் பார்வையாளராக ரசிகராக இருந்தார்கள், சில கட்டங்கள் நபியவர்கள் விளையாட்டு வீரராகவும் இருந்திருக்கிறார்கள், ரேசோடு இருக்கிறார்கள் மனைவியோடு. விளையாட்டு வீரர், விளையாட்டுத்துறை உரிய முறைப்படி இஸ்லாம் வரவேற்கிறது. அந்த விளையாட்டு போட்டி மத்தியுடைய முண்டலில் நடக்கிறது. மனைவி ஆயிஷாவை பார்க்க விரும்பினார்கள், நபியோக நின்று கொண்டு ஆயிஷாவை நிப்பாட்டி கொண்டு அப்படியே தலையை நாடி பகுதியை நபியுடைய ஷோல்டர்ல வைத்துக் கொண்டு பார்த்து ரசித்தார்கள். அந்த விளையாட்டு போட்டி ஹபஷாவுடைய சிறுவர்கள் ஒவ்வொரு வகையான விளையாட்டுகளை பயிற்சிகளை ஈடுபடும் பொழுது விளையாட்டு போட்டி கூட நபி அவர்களுடைய கண்காணிப்பில் நடந்தது என்றால் மஸ்ஜிதுடைய பணி ஊரில் நடக்கின்ற விளையாட்டு போட்டிகள் கூட இஸ்லாத்துக்கு ஈமானுக்கும் தடை இல்லாமல் ஹராம்கள் கலக்காமல் மியூசிக் இல்லாமல் எந்த விதமான இஸ்லாம் அனுமதிக்காத ஆடைகளும் இல்லாமல் உரிய ஒழுக்கப்படி மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தின் கீழ் விளையாட்டு போட்டி கூட நடத்த இஸ்லாம் வரவேற்கிறது என்றால் மஸ்ஜிதுடைய பணி விசாலமானது. அதற்காகத்தான் இந்த மஸ்ஜிதுடைய கட்டுப்பான பணி நடக்கிறது. நான் ஆரம்பத்தை தொட்டு காட்டிவிட்டேன், இந்த மஸ்ஜிதுக்கு ஏதாவது நலவு செய்யாவிட்டாலும் பொள்ளாப்பு இல்லாமல் இருந்தால் போதும். மஸ்ஜிதை கட்டுவது கண்ணியமானவர்களே பேருக்கும் புகழுக்கும் அல்ல, சொல்லிவிட்டேன். மஸ்ஜிதை கட்டுமான பணியில் ஈடுபடுவது நம்முடைய வருமானத்துக்கு அல்ல, ஹராம். கணக்கு காட்டுவதில் நபியவர்கள் முன்மாதிரி ஒரு நாள் இரவு தூங்கவில்லை, ஏன் தூக்கம் போகவில்லை, இல்லை பொது சொத்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு திருகம் அல்லது ஒரு தீனார் என்னிடம் இருக்கிறது. ஒரு திருகம் என நம்முடைய ஒரு ரூபாய் அந்த காலத்திலே ஒரு திருகம் என்னுடைய வீட்டில் இருக்கிறது, கொடுக்க வேண்டிய பொது சொத்து, அதை கொடுக்காமல் நானே படித்தோங்க முடியும். பொது சொத்த மாநிலம் ஒரு ரூபாய்க்கும் கணக்கு காட்டியவர்கள் தான் அவியவர்கள். எனவே அதில் கவனமாக இருக்க வேண்டும். ஊர் மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். என்னுடைய மஸ்ஜித் எங்களுடைய அல்ல, என்னுடைய மஸ்ஜித், என்னுடைய மஸ்ஜிதுக்கு நான் என்னால் என்ன செய்யலாம்? பணம் இல்லை, வசதி இல்லை, உடலால் வேலைக்கு உதவி செய்வேன். அந்த கோலை நடக்கின்ற பணம் மஸ்ஜிதுக்கு என்னுடைய உடல் என்ன இலவசமான தேவை. மிம்பர் கட்டி கொடுத்தது யார் தெரியுமா? நிர்வாகியுடைய நிர்வாகியும் அல்ல, நிர்வாகத்தில் உள்ளவர்களும் அல்ல, யாரோ ஒரு பெண் பர்னிச்சர் கம்பெனி பக்தி வைத்திருந்தார். தகப்பாடுகள் செய்கின்ற வந்த நபியோடம் நான் உங்களுக்கு ஒரு மிம்பரை ஈச்சமர குத்தியிலே நபியவர்கள் பிரசங்கம் செய்வார்கள், உங்களுக்கு ஒரு மிம்பரை செய்தார்கள், எனக்கு லீபடு செய்கின்ற படுபாசு இருக்கிறார், என்னுடைய கோலையன் நன்றாக செய்வார், அனுமதி கொடுத்தார்கள். மிம்பருடைய பொறுப்பை எடுத்தது மஹல்லாவில் இருக்கின்ற ஒரு பெண். ஆண்களாகிய நாம் எதை பொறுப்படுத்திருக்கிறோம்? குடும்பத்திலே மரணித்தவருடைய பேரிலே ஒன்றை வாங்கி கொடுக்கும் சதக்கா ஜாரியா? பெற்றோருடைய பேரில், சகோதரருடைய பேரில், பிள்ளைகளுடைய பேரில், என்னுடைய கணக்கில் 10 சேர், என்னுடைய கணக்கில் 10 பல், என்னுடைய கணக்கில் இத்தனை மூடை சீமந்து, என்னுடைய கணக்கில் இத்தனை லோட் மண், என்னுடைய கணக்கில் இத்தனை மீட்டர் காப்பர், என்னுடைய கணக்கில் இவ்வளவு பெயிண்ட் எவ்வளவு செலவாகிறது, அந்த பெயிண்டிலே 10% நான் பொறுப்படுகிறேன். பொறுப்படுங்கள், கூடிய சீக்கிரம் மசீதை உருவாக்கலாம். கண்ணியமானே முடிக்கிறேன். மஸ்ஜிதை வைத்து யாரும் சம்பாதிக்க பார்க்க வேண்டாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன், வீடை விற்க போட்டிருக்கிறேன் நான் என்றால் உதாரணம் எவ்வளவு? 5 லட்சம். யாராவது வாங்க வந்தால் 5 லட்சம், அது 50 லட்சம், 50 லட்சம். மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் வீடு, மஸ்ஜித் கட்ட போகிறார்கள், இந்த வீட்டை வாங்க போகிறார்கள். இப்பொழுது அந்த வீடு 1 கோடியாக மாறுகிறது. மக்கள் வாங்கினால் 50 லட்சம், அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு விற்பதாக இருந்தால் 1 கோடி. இப்படிப்பட்டவர்கள் நம்மிடம் இருக்கும் பொழுது எப்படி கண்ணியமான இஸ்லாமிய பற்று சொல்லலாம்? ஏதாவது தவறுகள் குற்றங்குறைகள் நடந்தால் உரிய முறையில் 10,000 ரூபாயுடைய டெமேஜுக்கு 50,000 ரூபாய் எடுப்பதற்கு எஸ்டிமேட் போடக்கூடாது. சில ஊர்களில் நடந்திருக்கிறது, மக்கள் கட்டும் பொழுது ஏதாவது டெமேஜ் நடக்கும், அது 10,000 ரூபாயோடு முடியும். அதற்கு ஒரு பாசை கூப்பிட்டு அவனுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி இதை 50,000 ரூபாயுடைய செலவாக காட்டு. வீடு மஸ்ஜிதுக்கு மாத்திரமல்ல, யாராவது ஒரு வீடு கட்டும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி வருவார், இதுவும் பிழை. மஸ்ஜிதுக்கு உபகாரம் செய்யாவிட்டாலும் உபத்திரமும் செய்யாமல் பார்ப்போம். மஸ்ஜிதை உருவாக்குவோம். எத்தனையோ சேவைகள் என்னுடைய இந்த பிரசங்கத்தில் பேசி முடிக்க முடியாது. மஸ்ஜிதால் நடக்க முடியாதது கிடையாது. எல்லா தேவைகளும் மஸ்ஜிதில் நிறைவேற வேண்டும். முஸ்லீம்களுடைய மாத்திரமல்ல, பிற மத சகோதரர்களுக்கு கூட மஸ்ஜிதிலே அவருடைய தேவைகள், அவருடைய நோக்கங்கள், அவருடைய சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்படுகின்ற இடமாக 24 மணித்தியாலமும் செயல்படுகின்ற ஒரு இடம் தான் மஸ்ஜித். டைம் டேபிளை கொலை இத்தனை மணிக்கு திறக்கப்படும், இத்தனை மணிக்கு மூடப்படும் என்பது அல்ல மஸ்ஜித் என்பதை நான் உங்களுக்கு ஆரம்பத்தை தொட்டு காட்டினேன். எனவே எல்லாம் என்னென்ன விடயங்களை பேசினோமோ, என்னென்ன விடயங்களை நாம் அறிந்து கொண்டோமோ, அதை செயல்படுத்துகின்ற, அதற்கு உதவி செய்கின்ற, அதற்கு நம்மால் இயன்ற முயற்சிகளை செய்கின்ற நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் மாற்றி அமைப்பானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமிங்கள் அன்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, தீனுடைய விடயங்களிலே போட்டி போட்டுக் கொண்டு உதவி செய்கின்ற பக்குவத்தை தருவாயாக. நம்முடைய பணங்களை உன்னுடைய வழியில் செலவழிக்க நமக்கு தௌஃபீக் செய்வாயாக. ஹலாலான நீ விரும்புகின்ற பணியில் செலவழிப்பதற்கு நீ உதவி செய்வாயாக. நம்முடைய பொருளாதாரங்களில் பறக்க செய்வாயாக. நமக்கு தியாகத்து நாள் வரைக்கும் நிரந்தரமாக செயல்படுகின்ற ஒரு மசிதி நமக்கு நமக்கு அமைத்து தருவாயாக. எல்லா விடயங்களுடைய புஜரத்தால் முடித்து தருவாயாக. அதுக்கு நம்மால் என்ற பங்களிப்புகளை செய்ய கிருபை செய்வாயாக. முஸ்லிம் சமூகத்துடைய உலக மக்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறுகின்ற உலகத்துக்குமே ஒரு முன்மாதிரியான ஒரு மசிதாக இந்த மசிதி நீ பூர்த்தி செய்து தருவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆஹ்ர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
குல்லில் கௌனி வ குல்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.